நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கும் கண்ணன் எம்பெருமானுக்கும் எத்தனையோ வேறுபாடுகள் உள்ளன. ரெண்டு பேரும் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமே. ஆனால் ஒருத்தர் அரண்மனையில் பிறந்தார் ராமன், கண்ணன் சிறைச்சாலையில் பிறந்தார். சூரிய குலத்தில் ராமன் உதித்தார், சந்திரவம்சத்தில் கண்ணன் பிறந்தார். ராமன் நவமி, கண்ணன் அஷ்டமி. ராமனுக்கு பிறந்த போதும் வளர்ந்த போதும் ஒரே தாய் தந்தையர். ஆனால் கண்ணனுக்கு பெற்ற தாயும் தகப்பனும் வேறே, வளர்த்த தந்தையின் தாயும் வேறே. இப்படி பல வேறுபாடுகள். ஸ்ரீ பராசர பட்டர் ஒரு முக்கியமான வேறுபாட்டை வெளிப்படுத்துகிறார். வேதங்கள், சாஸ்திரங்கள், தர்மசாஸ்திரம் இதெல்லாம் நம்ம வாழும் முறையை, சட்டதிட்டங்களை விளக்குகின்றன. திருடாதே, பொய் சொல்லாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, இதெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டங்கள். அதன்படிக்கு பகவானும் நடக்க வேண்டுமா? வேண்டாம். அந்த சட்டங்கள் எல்லாம் நம் போன்றவர்களுக்குத்தான், பகவானுக்கு இல்லை. ஏன்? கர்மங்களால் பிறந்து கர்மத்தின் பலனை இப்பூவுலகத்தில் அனுபவித்து கர்மங்களை தொலைத்து வைகுந்தத்துக்கு போக வேண்டியவர்கள் நாம் தான். அப்படி இந்த பிறவியில் போகாவிட்டால் இந்த கர்மங்கள் அடுத்த பிறவியில் தொடரும். இப்படிப்பட்ட நமக்கு, கர்மங்களால் பிறக்கிற நமக்குத்தான் சாஸ்திரம் சொல்லுகிற சட்டங்கள் செல்லுபடியாகும். வைகுந்தத்தில் இருக்கும் முக்தாத்மாக்களுக்கோ, நித்தியர்களுக்கோ, முக்கியமாய் ஸ்ரீமன் நாராயணனுக்கோ இவை செல்லுபடியாகாது. இதுதான் உண்மை. கண்ணனை கீதையில் சொல்லும்போது, நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகான்னு சொல்லுகிறார். என்ன கர்மங்கள் தீண்டாது, கர்மங்களுடைய பலத்திலும் எனக்கு விருப்பம் இல்லை, நான் எதையும் சாதிக்க வேண்டியதில்லை, நிரூபிக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் இருக்கிறவர்கள்தான் சட்டம் திட்டப்படி நடக்க வேண்டும். இப்ப இது எதுக்கா சொல்றேன் தெரியுமா? அப்ப சர்வ வல்லமை படைத்த பகவான் இந்த சாஸ்திரம்ங்கிற சட்டத்துக்குள் வரமாட்டார். அப்படி கூட ஒருத்தருக்கு உண்டானா? எல்லாரும் வந்துதானே தீர வேண்டும். நாட்டோட பிரதான மந்திரியா இருந்தா கூட சட்டங்கள் உள்ளனவே என்று நீங்க சொல்லலாம். ஆனா அது வேறொரு காரணத்துல பாருங்க. ஏதோ ஒரு வழக்கு, அது உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு, அங்கிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, அங்க ஒரு நீதிபதி விசாரித்தது போராதுன்னு பலரும் சேர்ந்து விசாரித்தனர், முடிவு சொல்லிவிட்டனர். இதுக்கப்புறம் வேற எங்கேயான அதை எடுத்துன்னு போக முடியுமா? முடியாது. நான் வேற ஏதானோ உலகமகா நீதிமன்றம் இருக்கான்னு போகலாமானால் இதெல்லாத்தையும் எடுத்து அங்க போக முடியாது. அது ஏதோ நாட்டுக்கு நாட்டுக்கு இருக்கிற வம்பு தும்புகளுக்கு தான் போக முடியும். நமக்குள்ள இருக்கிறதுக்கு அங்கு செல்ல முடியாது. அப்போ யாரோ ஒருத்தர் சட்டம் இயற்றிருக்கார், அந்த சட்டப்படி நீதிபதி பதில் கூறுகிறார், முடிவு சொல்லுகிறார். அதை தாண்டி நம்மால போக முடியலையே. நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்ப எங்கோ இடத்தில் இதுதான் கடைசின்னு உள்ளது. அவர்களுக்கு மேல் போகிறதுக்கு வழி இல்லை. அதே போல பகவானுக்கு மேல் போவதற்கு வழி இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். அவர் சொல்லுவதுதான் முடிவு. ஆனால் நீங்க என்ன கேட்கலாம், நீதிபதிகள் சட்டத்தை மதித்துத்தானே சட்டம் சொல்லியிருக்கிறபடி தானே தீர்ப்பு கூறுவார்கள், பகவானும் அப்படித்தானால். ஆமா, நம்மளை பத்தி தீர்ப்பு சொல்லும்போது அப்படித்தான், சாஸ்திரம் சொன்னபடிக்கு தான் நமக்கு தீர்ப்பு சொல்லுவார். ஆனா அதே அந்த நீதிபதிகளுக்கு அந்த சட்டம் எவ்வளவு தூரம் செல்லுபடியாகும் பார்த்தீங்கன்னா, நிறைய விதிவிலக்குகள் உள்ளன. இப்ப ஒரு மந்திரியையோ ஒரு சட்டசபை உறுப்பினரோ இல்லை நீதிபதியோ மற்ற பேரிடத்தில் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இவர்களிடத்தில் எடுக்க முடியாது. அவளையே வெளிநாட்டு தூதரகங்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம காவல்துறையால் சரியா நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர்கள் அங்கிருந்தா அந்த நாட்டிலே இருக்கிறதா அர்த்தம். ஆனால் அவர்களை பிடிப்பதோ கைது பண்ணுவதோ எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த நாட்டோட சட்டம் அங்கே செல்லுபடியாகாது. அப்ப சட்டம் செல்லுபடியாகாதுங்கிற இடங்கள் இருக்கு பாருங்க, மனிதனால் இயற்றப்பட்ட சட்டம், அதுக்கு உட்படாதவரும் இப்ப மனிதன் தான். முக்கியமந்திரியினுடைய கார் போறது, எல்லா வண்டிகளும் நிறுத்தப்படுகின்றன, அவர் வண்டி போகும். அப்ப கோர்ட்டுக்கு இடது பக்கம் போகணும் வலது பக்கம் போகணும்லாம் சொல்ல முடியுமா என்ன? டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, அவர்கள் எந்த பக்கம் வேணுனாலும் போகலாம். அப்ப அங்கேயே சட்டம் மாறிவிட்டதே. அப்ப எல்லா சட்டங்களுக்கும் ராமனும் உட்படணும் கண்ணனும் உட்படணும் என்பது ஏற்காது, உட்பட தேவையில்லை. சரி அப்படியே இருக்கட்டும், கடவுள் உட்படணுங்கிற தேவையில்லை, இதை நாங்க ஒன்றும் மறுக்கலையே என்று நீங்க கேட்கலாம். ராமன் என்ன பண்ணிவிட்டார், இதில் கொஞ்சம் சந்தேகம் வரும்படி சிலதெல்லாம் பண்ணிவிட்டார். சத்தியமே பேசுவார், ஏகதார விரதன், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார், ஒரே மனைவிதான், சொன்ன சொல்ல மீறவே மாட்டார். இத்தனை நல்ல குணங்கள் ராமனிடத்தில் இருக்கா? இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும், ஆகவே ராமன் சட்டத்தின்படி வாழ்ந்திருக்கிறார்னு ஒரு நல்ல பக்தனுக்கே சொல்ல தோணும். அதனால என்ன சுவாமி நல்லதுதானே சொல்றோம்னால், அந்த நல்லது சில சமயம் தீயதாயிடும். ஏன்னா நாம பாட்டுக்கு அறியாமையால் ஆசையால் ராமன் சத்தியவாக்கியன் சட்டத்துக்கு உட்படுவார், காலில் விழுந்த வாழை உட்பட மாட்டார் சட்டத்துக்கு உட்படுவார், அப்பா சொல் மீறமாட்டார் சட்டத்துக்கு உட்படுவார் என்று சொல்லிட்டு இருந்தால், இதெல்லாம் ராமனுடைய பெருமை சொல்ல வந்ததற்குன்னு புரிஞ்சிக்காமல் வேற கோணத்தில் ராமனும் சட்டத்துக்கு உட்பட்டவரே அப்படிங்கிற வாதம் வந்துடும். இதைத்தான் பராசர பட்டர் சொல்றார், ராமன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது, கண்ணன் தான் இந்த விஷயத்துல சரியா நடந்துட்டார், நான் பொய் சொல்லுவேன் திருடுவேன் எல்லார் வீட்லையும் திருடுவேன், 16108 பேரை கல்யாணம் பண்ணிப்பேன், என்னுடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு சூரியனை மறைப்பேன், அமாவாசையே மாத்தி விட்டுட்டு மகாபாரத போற மாத்தி ஆரம்பிக்க வைப்பேன், துரோணாச்சாரியரை கொல்றதுக்காக பொய் சொல்ல வைப்பேன், பீஷ்மாச்சாரியரை அழிக்க சிகண்டிய முன்னிறுத்துவேன், இத்தனையும் பண்ணியிருக்காரே, யாரான ஒரு பட்டிமன்றம் கண்ணன் பண்ணது தப்பா சரியான வைக்கிறாளோ? இது வரைக்கும் எல்லா பட்டிமன்றர்களும் ராமனை பத்தி தான் இருக்கு, வாலியை மறைந்திருந்தது கொன்றா, கொன்றது தப்பா சரியா, சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சது தப்பா சரியா, அதுலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ விசாரங்கள்னு வச்சுங்க. ஆனா ஏதானு கண்ணனை பத்தி அவர் பொய் சொன்னது சரியா தப்பா, திருடினது சரியா தப்பா, ஒரு இடத்துலயும் நடக்க மாட்டேங்கிறது. ஏன், இந்த இடம் கொடுத்தவர் ராமன் தான்கிறார் பட்டர். கண்ணன் தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலேயும் நான் சட்டத்துக்கு உட்படாதவன், நான் செய்வதா இருந்தா அது சரிதான் அப்படிங்கிறத விடாம நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். அதனாலதான் அவர் பேர்ல எந்த மன்றமும் நடக்காது, பட்டிமன்றம் வைக்க மாட்டார், பண்ணது சரியா தப்பா பேச மாட்டார், ஏன்னா சரிதான் அவர் சட்டத்துக்கு உட்படாதவர். ஆனா ராமனை பொறுத்த வரைக்கும் சந்தேகப்படுறாப்புல நடந்துட்டார் பாருங்க, இன்னி வரைக்கும் இன்னும் சந்தேகப்பட்டு என்னென்னமோ கேள்விகள்லாம் கேட்டுருக்கமே, அதெல்லாம் எதனால வருது? ராமன் இப்படி நடந்துட்டதுனாலே. அது வேண்டாம், தவிர்த்திருக்கலாம். ராமன் பண்ணது எத்தனையோ நல்லதுதான். அவர் ஒன்றும் கடவுள் உட்படணுங்கிறதுக்காக இதை பண்ணல. அவர் பண்ணது மனிதன் எவ்வளவு நேர்மையா இருக்கணுங்கிறத ஒரு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சார். அதுக்குன்னு அவர் செஞ்சதை பார்த்துட்டு அவரும் மனுஷன்தான் அப்படின்னு முடிவு கேட்டுட்டா? அவர் மனிதனாக பிறந்தவர், மனிதர் அல்லர், தெய்வம். அப்ப தெய்வம் மனித பிறவி எடுத்துட்டு இருந்தால் அந்த பிறவியில என்னென்ன பண்ணிருக்காரோ அதுல மனுஷர்களுக்கு அதை பார்த்து என்னென்ன நடந்துக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். தெய்வம் தெய்வமா இருக்கிறதுனால சிலதெல்லாம் செய்வாரோ இல்லையோ? இப்ப ராமன் இது பண்ணது தப்பு அது பண்ணது தப்புன்னா, ராமன் மோட்சம் கூட கொடுத்தார், ஜட்டாயுவுக்கு முக்தி அளித்தார், அது சரியா? அப்ப மட்டும் நம்ம பேசுறதே இல்லை, ராமன் முக்தி கொடுத்தார் கடவுள் அல்லவான்னு விடுறோம். அப்ப அதே போல எது பண்ணிருந்தாலும் கடவுள் பண்ணது தானே இல்லையே? அழுதிருக்காரே, சீதையை காணோன்னு தேடி இருக்காரே, போன இடம் தெரியலையேனால், அதெல்லாம் மனிதத்தன்மையோட நடந்துட்டது. மோட்சம் கொடுத்தாரே என்றால் அது தெய்வத்தன்மையோட நடந்தது. அதனால நாம இந்த ரெண்டுத்துக்கும் குழப்பிக்கொள்ள கூடாது. நாம மனுஷத்தன்மையில எதை எதை பார்த்திருக்காரோ அதை பார்த்து பின்பற்றணும். அவர் எதை தெய்வத்தன்மையில பண்ணிருக்காரோ அதை அவரிடத்தில் விட வேண்டும். இதுதான் நியாயமானது, இதுதான் நேர்மையானது. ஆனா இதுல கொஞ்சம் இதை புரியாத அளவுக்கு ராமன் என்ன பண்ணிட்டார்னால், ரொம்ப நேர்மையானவன், சட்டத்திட்டத்துக்கு உட்படுறவன்கிறாப்பில் காமிச்சுனுட்டார். கண்ணன் தான் அதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்கார் என்று பராசர பட்டர் கூறுகிறார். யோசிப்போம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.